நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று காணும் வாய்ப்புள்ளவர்களை அடையாளம் காண உதவும் கோவிட் சேஃப் செயலியை 5 மணித்தியாலத்துக்குள் 1 மில்லியனுக்கு மேற்பட்டோர் தரவிறக்கம் செய்தனர். பிரியா நடேஸ் குடும்பத்தின் சட்ட செலவீனங்களுக்கென 2 லட்சம் டாலர்களை வழங்குமாறு அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவு. ஈஸ்டர்ன் நெடுஞ்சாலை விபத்து, ட்ரக் ஓட்டுநருக்கு எதிராக 4 குற்றச்சாட்டுகள் முன்வைப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்ப்போம். ஆஸ்திரேலியாவிலிருந்து நாடு கடத்தலை எதிர்கொண்டிருந்த பிரியா நடேஸ் குடும்பத்தின் சட்ட போராட்டம் தொடர்கின்ற நிலையில் இவர்களுக்கான சட்ட செலவினங்களுக்கான நட்ட ஈடாக சுமார் 2 லட்சம் டாலர்களை அரசு வழங்க வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரியா நடேஸ் தம்பதியினரின் 2வது மகள் தருணிகாவின் விண்ணப்பம் பாரபட்சமின்றி பரிசீலிக்கப்படவில்லை என பெடரல் நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்திருந்தது. இதையடுத்து குறித்த விவகாரத்தில் பிரியா குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட சட்ட செலவினங்களுக்கென 2,06,934 டாலர்களை அரசு வழங்க வேண்டுமென நீதிபதி மார்க் மொஷின்கி தெரிவித்திருக்கிறார். புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட தமிழர்களான பிரியா மற்றும் நடேஸ் மற்றும் ஆஸ்திரேலியாவில் பிறந்த அவர்களது 2 மகள்கள் கோபிகா, தருணிகா ஆகியோர் சுமார் 1.5 வருடங்களாக மெல்பர்னில் உள்ள தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முதல் கிறிஸ்துமஸ் தீவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் COVID-19 பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக அரசு நேற்றிரவு வெளியிட்டுள்ள கோவிட் சேஃப் மொபைல் ஆப் செயலியை 2 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் தரவிறக்கம் செய்துள்ளனர். நேற்று பிற்பகல் 6 மணிக்கு அறிமுகம் செய்யப்பட்ட இந்த செயலியை நேற்று இரவு 10:30 மணிக்கிடையில் மாத்திரம் 1 மில்லியன் பேர் தரவிறக்கம் செய்துள்ளனர். இந்த எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்த வண்ணமே உள்ளது. கொரோனா தொற்று காணும் வாய்ப்புள்ளவர்களை அடையாளம் காண இந்த செயலி உதவும் என்று கூறப்படும் நிலையில் இதனூடாக ஒருவரின் தனிநபர் ரகசியம், அதாவது பிரைவசி, மீறப்படும் வாய்ப்புள்ளதாக எழுந்துள்ள விமர்சனங்களை மறுத்துள்ள தலைமை மருத்துவ அதிகாரி பிரெண்டன் மர்ஃபி இதன் தரவுகளை மருத்துவ தரப்பினர் மாத்திரமே பார்வையிட முடியும் என தெரிவித்தார்.
The only people who can access the data are the states and territory health officials. All we are told is how many people are uptaking it, because we won't know anything about who they are or where they live, because we have a compact with the Australian public. This app will only be ever used by public health officials in the purposes of contact tracing.
அதினேரம் குறித்த செயலி தற்போது ஆங்கிலத்தில் மாத்திரம் இருந்தாலும் இதனை வேறு மொழிகளிலும் கொண்டு வருவது தொடர்பில் ஆராயப்படுவதாக அமைச்சர் அலன் டஜ் SBS பஞ்சாபியிடம் தெரிவித்தார்.
It keeps you as an individual safer, because if you come across somebody who's got the coronavirus, you will be notified that you've been in contact with that person and you may be able to get treatment more quickly. It keeps the community safer, because if you are notified that you've been in contact with a person with coronavirus, you'll be able to self-isolate for a couple of weeks to ensure that you don't transmit it yourself.
இந்த செயலி குறித்த மேலதிக தகவல்களை எமது இன்றைய ஒலிபரப்பில் நேயர்கள் கேட்கலாம். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் புதிதாக கொரோனா வைரஸ் COVID-19 தொற்று கண்டவர்களின் எண்ணிக்கை 2 பதிவாகியுள்ள நிலையில் சமூக இடைவெளி கட்டுப்பாடுகள் தொடர்ந்தும் பேணப்பட வேண்டுமென மாநில பிரீமியர் கிளாடிஸ் பிரஜிக்லியன் தெரிவித்தார். மேற்கு ஆஸ்திரேலியா, குயின்ஸ்லாந்து மற்றும் நோதர்ன் டெரிட்டரியில் சமூக இடைவெளி கட்டுப்பாடுகள் இவ்வாரம் முதல் தளர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இந்த கட்டுப்பாடுகள் விரைவில் தளர்த்தப்படுவதற்கு வாய்ப்பில்லை என பிரீமியர் கிளாடிஸ்
Yes, we definitely want to ease restrictions. Yes, we definitely want people to have a greater sense of normality in their lives. But we also have to be aware that that comes with an obvious consequence. And that obvious consequence is more cases and more people getting sick. That is what will happen, unfortunately, until we have a cure or a vaccine.
கொரோனா வைரஸ் COVID-19 இலேசான அறிகுறிகள் இருந்தால் கூட தம்மை பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ளுமாறு விக்டோரிய மாநிலத்தவர்களிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநிலத்தில் இந்த தொற்று எவ்வாறு பரவுகிறது என்பது குறித்த தெளிவான புரிதலை பெற முடியுமென குறிப்பிடப்படுகின்றது. கடந்த ஜனவரி முதல் இதுவரை 104,000 பேருக்கு COVID-19 சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ள அதேநேரம் அடுத்த இரு வாரங்களுக்குள் மேலும் 100,000 பேரை சோதனைக்கு உட்படுத்த வேண்டுமென மாநில அரசு விரும்புகிறது. இதன் மூலம் சமூக இடைவெளி கட்டுப்பாடுகளை தளர்த்துவதா இல்லையா என்ற முடிவினை அரசு எடுப்பதற்கு இலகுவாக இருக்கும் என பிரீமியர் டேனியல் ஆண்ட்ரூஸ் தெரிவித்தார்.
With that data, with those test results, we will have options to ease some of the restrictions that I know are frustrating and challenging and difficult, but restrictions that are working. These numbers and their stability should be a point of pride for every single Victorian, those on the front line, all the way through to those who are just doing the most important thing, and that is following the rules.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் COVID-19 தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 30,00,000 எட்டியுள்ளதுடன் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,00,000 தாண்டியுள்ளது. நோய் தொற்றுக்குள்ளானவர்களில் கிட்டத்தட்ட 900,000 பேர் குணமடைந்துவிட்டனர். இதேவேளை நியூசிலாந்தில் கொரோனா வைரஸ் பரவலின் தீவிரம் குறைந்துள்ளதை அடுத்து இன்று நள்ளிரவு முதல் அங்கு நடைமுறையில் உள்ள Level 4 முடக்க நிலையில் சில தளர்வுகள் கொண்டுவரப்பட்டு Level 3 மாற்றப்பட உள்ளன. நியூசிலாந்தில் இன்று புதிதாக ஒரே ஒரு நோய் தொற்று பாதிப்பும் உயிரிழப்பு ஒன்றும் பதிவாகியுள்ளது. மெல்பர்னில் 4 போலீசார் கொல்லப்பட்ட கோர விபத்துடன் தொடர்புடைய ட்ரக் ஓட்டுநருக்கு எதிராக விபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வாகனத்தை ஓட்டினார் என்ற அடிப்படையில் 4 குற்றச்சாட்டுகளை போலீசார் பதிவு செய்துள்ளனர். சம்பவம் நடந்த அன்று அதிவேகமாக காரில் சென்ற ஒருவரை போலீசார் மறித்து மெல்பர்ன் ஈஸ்டர்ன் நெடுஞ்சாலை ஓரத்தில் வைத்து சோதனை செய்தபோது அவ்வழியாக வந்த ட்ரக் போலீசார் மீது மோதியதில் 4 பேர் பலியானார்கள். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ட்ரக் ஓட்டுநரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த போலீசார் குறித்த நபரை இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தினர். இதன்போது அவர் பிணையில் செல்வதற்கு விண்ணப்பித்திருக்கவில்லை என்பதுடன் அடுத்த கட்ட விசாரணை October 1 இடம்பெறவுள்ளது. இதேவேளை விபத்தை ஏற்படுத்திய ட்ரக் உற்பத்தி செய்யப்பட்ட நிறுவனத்துடன் தொடர்புடையதாக மெல்பர்னில் இன்றைய தினம் இரு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக போலீஸ் துணை ஆணையர் லிபி மர்ஃபி தெரிவித்தார்.
Our MCRU and our heavy vehicle unit have executed 2 search warrants at addresses in Croydon and Frankston associated with the trucking company. What we're seeking today is still any witnesses who were on the Eastern Freeway, either travelling in any direction, who are prepared to still check dash cam footage looking for that truck, and also people who believe they may have witnessed anything in the lead up.
ஆப்டஸ் நிறுவனம் தனது 1,000,000+ வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட விவரங்களை பொது தளத்தில் வெளியிட்ட குற்றச்சாட்டில் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களின் சார்பில் $00,00,000 நட்ட ஈடு கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆப்டஸ் நிறுவனத்தின் சேவையை புதிதாக பெற்றுக் கொள்வதற்கு இணைந்து கொண்ட 40,000 பேர் உட்பட சுமார் 50,000 வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தொலைபேசி எண், வீட்டு முகவரி போன்ற விவரங்கள் வைட் பேஜஸ் ஊடாக கடந்த ஆண்டு வெளியானது. இந்த வழக்கு விரைவில் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிரைவசி கமிஷனர் அஞ்சலின் ஃபோக் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறப்படுகின்றது. இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். 1 ஆஸ்திரேலிய டாலர் $0.64, 123 இலங்கை ரூபாய் 12, 48 இந்திய ரூபாய் 79, 91 சிங்கப்பூர் சதங்கள், 2.79 மலேசிய ரிங்கிட். இனி நாளைய வானிலை முன்னறிவித்தல். பெர்த் ஆங்காங்கே மேகமூட்டமாக இருக்கும், 22 செல்சியஸ். அட்லைட் மழை குணமான வானிலை, 23 செல்சியஸ். மெல்பர்ன் வெயிலடிக்கும், 20 செல்சியஸ். ஹோபார்ட் ஆங்காங்கே மேகமூட்டமாக இருக்கும், 21 செல்சியஸ். கன்பரா காலையில் மூடுபனி பின்னர் தெளிவாகும், 22 செல்சியஸ். சிட்னி ஓரிரு மழை பெய்யக்கூடும், 24 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் ஓரிரு மழை, 27 செல்சியஸ். டாவினில் வெயிலடிக்கும், 35 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகின்றது.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.